அரைப்புரட்சி. கேட்க ஆள் கிடையாது. வானளாவிய அதிகாரம். ஒப்புக்கு 4 கமிட்டிகள் இருந்தாலும் கட்சிக்குள் அத்தனை விஷயங்களிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஹிட்லருடையதுதான். அத்தனை கமிட்டிகளிலும் அவர் இருந்தார், அல்லது அத்தனை கமிட்டிகளாகவும் அவரே இருந்தார். ஓர் உடனடி செயல்திட்டம், ஒரு நீண்டகால செயல்திட்டம் என 2 திட்டங்கள் அப்போது அவரிடம் இருந்தன. உடனே என்றால் மிக உடனே. நீண்ட நாள் என்பது மறுநாளாகக் கூட இருக்கலாம், அல்லது மறுமாதம், மிஞ்சினால் 1 வருடம். ஹிட்லர் அதற்கு மேல் பொறுத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தார். எப்படியாவது பவேரியா மாகாணத்தின் ஆட்சியை கலைத்துவிட்டு அங்கே ஒரு புரட்சி அரசாங்கத்தை அமர்த்துவது, அதை தொடக்கமாக வைத்து ஜெர்மன் அதிகார பீடத்தை கைப்பற்றுவது. அவர் இராணுவத்தில் இருந்த காலத்தில் பணியாற்றியது பவேரிய ரெஜிமெண்டில்தான் என்பதால் இராணுவம் தனக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நினைத்தார். இராணுவ அதிகாரிகள்தானே அவரை கட்சி அரசியலுக்கு போக தூண்டியது. தவிரவும் அவர் குறுகிய காலத்தில் சாதித்திருக்கிறார். பிரபலம், புகழ், செயல்வீரம், ஹிட்லர் என்றால் ஒரு சக்தி என்பது கட்சியின் அனைத்து மட்டத்திலும் தெரிந்திருந்தது. கட்சிக்கு வெளியிலும் அவர் தெரிந்தவராகவே இருந்தார். குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் ஆதரவும் அவருக்கு இருந்தது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? இராணுவத்தில் மட்டுமல்லாமல் பவேரியாவின் காவல்துறை வட்டாரத்திலும் நீதித்துறையிலும் கூட அவருக்கு ஆதரவு இருந்தது. எனவே அதிக காலதாமதம் செய்யாமல் காரியத்தில் இறங்கிவிட முடிவு செய்தார். ஒரு பீர்ஹாலை வாடகைக்கெடுக்கச் சொல்லி உத்தரவிட்டார். ஜெர்மனியின் தெற்கு மாகாணங்களில் மிக அதிகம் மக்கள் கூடும் இடங்கள் அவை. பொதுக்கூட்டங்கள், கட்சி மாநாடுகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கும், எல்லாம் நடக்கும். குடித்தபடி ரசிக்கலாம், ரசித்தபடி குடிக்கலாம். வெறுமனே பேசி பொழுது கழிக்கவோ பிசினஸ் பேசவோ கூட பீர்ஹால்களை மக்கள் மிகவும் விரும்பினார்கள். ஒவ்வொரு ஹாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். 5000 பேர் அமரும் ஹாலும் உண்டு, 5 பேருக்கு மட்டுமான ரூம்களும் உண்டு. அது அந்த ஊர் கலாச்சாரம். பேச்சுக்கு முன் பீர், அல்லது பேச்சோடு பீர். ஒவ்வொரு ஹாலின் மூலையிலும் மிகப்பெரிய கல்லாலான டீப்பாய்களில் பீர் நிரப்பப்பட்டிருக்கும். இஷ்டப்பட்ட அளவுக்கு எடுத்து குடிக்கலாம், ஆடிப்பாடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். உள்ளே அடிக்கிற கூத்துக்கள் எதுவானாலும் 4 சுவரோடு மோதி நின்றுவிடும். வெளியே வந்து விவரித்தால்தான் விவரம் தெரியும். சத்தம் அலறவிட்டுவிட்டு நடுவில் ஒருவரை கொலையே செய்து போட்டாலும் வெளியில் தெரியாது. கூட்டத்தோடு கூட்டமாக வெளியேறிவிடலாம். அறையை சுத்தம் செய்ய வரும்போதுதான் நடந்தது தெரியும். மிகுந்த முன்யோசனையுடன்தான் அப்படியொரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் ஹிட்லர். முன்னதாக தன் கட்சிக்கு பிரத்யேகமாக அவர் உருவாக்கியிருந்த மின்னல் படை வீரர்களை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார். நாஜிக் கட்சியின் சின்னமான சுவஸ்திக்கை தோளில் பதித்த வீரர்கள் அத்தனை பேரும் ஆயுததாரிகள். ஹிட்லருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் மேற்கொண்டிருந்த ஒரு சிறு சூழ்ச்சியின் சாதக அம்சங்கள் குறித்த நம்பிக்கை அது. பவேரியாவில் அப்போதைய பிரதமராக இருந்தவர் எகன் ரிட்டர் வான் நில்லிங் என்பவர். கொஞ்சம் சாது, தவிரவும் பயந்த சுபாவம் கொண்டவர். நெருக்கடி நேரங்களை சமாளிக்கத் தெரியாதவர். எப்படி ஹிட்லரின் நாஜிக் கட்சி ஜெர்மனியில் வளர்ந்து கொண்டிருந்ததோ அதே மாதிரி வேறு பல வலதுசாரி குட்டி இயக்கங்களும் அங்கே தோன்றி வளர்ந்து கொண்டிருந்தன. தினசரி குறைந்தது 4-5 போராட்டங்களாவது அவசியம் இருக்கும். அனைத்து பீர்ஹால்களும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்தன. அத்தனை பேருக்கும் ஒரே லட்சியம், ஆட்சி மாற்றம், அதாவது தாம் ஆட்சிக்கு வரவேண்டுமென்கிற தீரா கனவு. புரட்சிகளும் ஊர்வலங்களும் கலவரங்களும் தினசரி நடவடிக்கையாகிக் கொண்டிருந்த தெற்கு மாகாணங்களில் இந்த திடீர் அரசியல்வாதிகளை சமாளிக்க காவல்துறை மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. பவேரியாவில் இன்னும் ஒருபடி அதிகம். 1923 ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஆங்காங்கே பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. நிறைய அடிதடிகள், இரத்தச்சேதம், உயிர்ச்சேதம், ஒரு நாள் தவறாமல் கடையடைப்புகள். செப்டம்பரில் நிலைமை மிகவும் மோசமானது. தொடர் கொலைகள் நடைபெறத் தொடங்கின. அரசியல் காரணங்களுக்காக நிகழ்த்தப்பட்ட இத்தகைய கொலைகள் மக்களிடையே பெரும் பீதியையும் கலவரத்தையும் உண்டாக்கின. பிரதமர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? வெறுப்புடன் மக்கள் பேசத் தொடங்கினார்கள். பார்த்தார் பிரதமர், இது சரிப்படாது. தன்னால் கலவரங்களை அடக்குவது முடியாத காரியம் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. உடனடியாக மாநிலம் முழுவதும் அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டது. குஸ்தாவ் ரிட்டர் வான் கெர் என்கிற மாநில நிர்வாக கமிஷனர் தலைமையில் 3 பேர் கொண்ட அவசரகால ஆட்சிக்குழு ஒன்றை அமைத்தார். மற்ற 2 அதிகாரிகளும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். தற்காலிக இராணுவ ஆட்சி என்று சொல்லப்பட்டது. இந்த 3 குழுவின் தலைவரான ஹர்தான் ஹிட்லரின் குறி. தற்காலிக மாகாண சர்வாதிகாரி என்றாலும் அவரும் ஓர் அரசியல்வாதி. ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும், ஆனால் அதிகபட்சம் பவேரியா எல்லைக்குள் அடங்கிவிடக்கூடிய லட்சியம். என்ன, மிஞ்சி போனால் பவேரியாவின் பிரதமராகும் கனவு இல்லாமலா போய்விடும்? இதோ பாருங்கள் மிஸ்டர் கர், நான் ஒரு தேசம் தழுவிய புரட்சிக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். மியூனிக்கில் புறப்பட்டு பெர்லினை நோக்கி நீதி கேட்டு நெடும் பயணம். என்னிடம் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், மக்கள் ஆதரவு இருக்கிறது. எப்படியும் ஜெர்மனியின் ஆட்சியை கலைத்துவிட்டு புதிய ஆட்சியை நிறுவத்தான் போகிறேன். பாலும் தேனும் பொங்கி பாயத்தான் போகிறது. எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் உங்கள் கனவு கடைத்தேற்றப்படும். எப்படி வசதி? இதுதான் பேரம், நேரடி பேரம். பூசி மெழுகல் கிடையாது, ஜோடனைகள் கிடையாது, வளவளா கொளகொளா கிடையாது. நாஜி கட்சியில் ஹிட்லருக்கு வலக்கர மாதிரி இருந்த முன்னாள் இராணுவ அதிகாரி எரிக் லுடன்டோஃப் இதற்கு வழியமைத்து கொடுத்தார். பிராந்தியத்தில் அவர் மிகவும் பிரபலஸ்தர். பவேரியாவின் அத்தனை அரசு அதிகாரிகளும் அவர் சொன்னால் கேட்கக்கூடியவர்கள். எனவே ஹிட்லருக்கும் அந்த தற்காலிக சர்வாதிகாரிகளுக்கும் இடையே அவர் ஒரு பாலம் அமைத்து கொடுத்தார். ஹிட்லர் ஒரு நாள் விடாமல் கர்ருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் அந்த பீர்ஹாலில் தொடர்ச்சியாக 14 பொதுக்கூட்டங்களை உத்தேசித்திருந்தார். படிப்படியாக புரட்சி உணர்வை மக்களிடையே திணிக்கிற திட்டம். ஒரு நெருப்புப் பொறியாக அது உருக்கொள்ளும் நேரத்தில் ஹிட்லர் தம் தொண்டர்களுடன் ஊர்வலமாக பெர்லினை நோக்கி புறப்படுவார். மாபெரும் ஊர்வலம், தேவைப்பட்டால் கலவரம், அவசியம் உண்டு இராணுவ நடவடிக்கை. ஆட்சியை பிடித்துவிட்டுத்தான் மறுகாரியம். இந்த திட்டத்துக்கு கர்போன்ற பவேரிய ஆட்சியாளரின் ஆசீர்வாதம் அவசியம். தவறவும் எமர்ஜென்சி காலம், பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதித்துவிட்டால் பிறகு ஊர்வலம் எங்கே, புரட்சி எங்கே? கர்ருக்கு என்ன யோசனை என்றால், ஹிட்லர் ஜெர்மனியை கைப்பற்றி விடுவாரானால் எப்படியும் ஒரு வலதுசாரி கன்சர்வேட்டிவ் மன்னராகத்தான் அவர் ஆட்சியில் உட்காருவார். அப்படியானால் பவேரியாவின் குட்டி ராஜாவாக தாமே அமரலாமே. தாம் ஒருபோதும் புரட்சி செய்யப் போவதில்லை, ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதும் சந்தேகமே. ஹிட்லர் முயற்சி செய்து அதற்கொரு அணில் உதவி செய்வதன் மூலம் தனக்கு லாபம் கிடைக்குமெனில் கசக்கிறதா? சந்தேகமில்லாமல் ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளத்தான் நினைத்தார்கள். நாட்டுக்கு நல்லது செய்யவே புரட்சி என்று ஹிட்லர் சொன்னார், உங்களுக்கு உதவத் தயார் என்று கர் சொன்னார். இருவரும் சொன்னதும் பொய்யென்பது இருவருக்குமே தெரியும். ஆனாலும் ஒத்துழைப்பதாக பரஸ்பரம் ஒப்புக்கொண்டார்கள். செப்டம்பர் 27 1923 முதல் தொடர்ச்சியாக 14 மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நாஜிக் கட்சியின் சார்பில் நடக்கப் போகிறது என்று ஹிட்லர் அறிவித்தார். தேசத்தில் மிக விரைவில் நிகழவிருக்கும் மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கு அது ஒரு தொடக்கப்புள்ளி என்றும் சொன்னார். பெர்லினை நோக்கி மாபெரும் பேரணி என்கிற திட்டம்தான் ஹிட்லரை மிகவும் பரவசம் கொள்ளச் செய்தது. ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை கவருவதற்கு அதைக் காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இருக்க முடியாது. வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் பேசப்படும், கலவரம் உண்டானாலும் பேசப்படும், அடிபட்டால் கேட்கவே வேண்டாம், அனுதாபலை அள்ளிக்கொள்ளும், ஒருவேளை கைது செய்துவிட்டால் பிரச்சினையே இல்லை. மக்களின் ஆதரவு கண்டிப்பாக நாஜி கட்சிக்குத்தான். அடுத்த தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு அத்தனை இடங்களையும் அள்ளிவிடலாம். இந்த விஷயத்தில் ஹிட்லருக்கு அப்போது முன்னோடி என்றால் இத்தாலியின் ஆட்சியாளராக பதவிக்கு வந்திருந்த பெனிட்டோ முசோலினிதான். அக்டோபர் 28, 1922 இப்படித்தான் அவர் ரோம் நகரை நோக்கி அணிவகுப்போம் என்று தன்னுடைய ஃபாசிஸ்ட் கட்சியினருடன் நெடும் பயணம் மேற்கொண்டார். பயணம் களைப்பு தரக்கூடியதுதான், ஆனால் பதவி பரமசுகமல்லவா? இத்தாலியில் முசோலினிக்கு கிடைத்தது பெர்லினில் தனக்கும் அவசியம் கிடைக்கும் என்று ஹிட்லர் நினைத்தார். நினைத்தார் என்பதை விட அப்படி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொல்வதுதான் சரி. பின்னாளில் இதே முசோலினி தன் உயிர்த்தோழர் ஆகப் போகிறார் என்பதையோ, இருவருமே 2nd உலகப் போரின் இறுதியில் இறந்து போகப் போகிறோம் என்பதையோ அவர் எப்படி அறிந்திருப்பார்? ஆகவே பெர்லினை நோக்கி அணிவகுப்போம். மிக தீவிரமாக தன் புயல்வேக பிரச்சாரக் கூட்டங்களுக்கு தயாரானார் ஹிட்லர். எல்லாம் நன்றாகத்தான் நடந்தது, சரியாகவும். மியூனிக் நகரமெங்கும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. வண்டி வண்டியாக பிட் நோட்டீஸுகள் வீசிக்கொண்டே போனார்கள். பீர்ஹாலுக்கு வாருங்கள், ஹிட்லர் அழைக்கிறார், உங்களுக்கு சொல்ல அவர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார், உங்கள் வாழ்வை திசை திருப்பப் போகிற செய்தி, இத்தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற செய்தி. மதிப்புக்குரிய ஜெர்மானிய மக்களே, அலைகடலென திரண்டு வாரீர் வாரீர். நகரெங்கும் செய்தி பரவியது. மாநிலமெங்கும் பரபரப்பும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டன. எல்லாம் தயார், தேதியும் நெருங்கிவிட்டது. அப்போதுதான் ஹிட்லருக்கு தவறாக ஏதோ தீந்த வாசனை அடித்தது.
ஓ, இது நம் மதிப்புக்குரிய நண்பர் குஸ்தாவ் வான்கர் அவர்களின் மனத்தில் எழும் குழப்பத்தின் வாடையல்லவா?
சந்தேகமில்லை. கர் மிகவும் குழம்பித்தான் இருந்தார். என்ன இது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹிட்லர் யார்? சாதாரணமான ஒரு கட்சித் தலைவர், ஏதோ புரட்சி என்கிறார், மைய அரசை அசைத்து பார்ப்பேன் என்கிறார். நமக்கெங்கே போயிற்று புத்தி? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போனால் இருக்கிற பதவிக்கும் வேட்டு வைத்து விடுவார்களே.
ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எனக்கெதற்கு இந்த பொல்லாத ஹிட்லரின் சங்காத்தம்?
ஆகவே கர் பின்வாங்கிட நினைத்தார். ஹிட்லரின் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்க ஆரம்பித்தார். ஹிட்லருக்கு புரிந்துவிட்டது.
ஓ சரி, இதுதான்,
இவ்வளவுதான், இவ்வளவுதான் இவரால் முடியும். இவரை நம்பியா நான் அரசியலுக்கு வந்தேன்? என் தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமல்லவா நம்புகிறவன் நான்.
ரொம்ப நல்லது நண்பரே, இனிமேல் என் வழியை நான் பார்த்துக்கொள்வேன், உங்கள் ஒத்துழைப்புக்கு அவசியமில்லை.
கண்டிப்பாக பெர்லினை நான் பிடிப்பேன், ஜெர்மனியின் நிகரற்ற பெருந்தலைவனாக ஆகியே தீர்வேன். பிழைத்து கிடந்தால் உம்மை பவேரிய சிறைச்சாலை ஒன்றில், ஏதேனும் ஒன்றில் அப்போது நான் சந்திப்பேன்.
ஒரு முடியுடன் தான் இருந்தார் ஹிட்லர்.
உடனடியாக தம் படை வீரர்களை அழைத்தார். அணிவகுக்கத் தயாராகுங்கள், நாம் பெர்லினுக்குப் போகிறோம். அதற்கு முன் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கிறது, என்னுடன் வாருங்கள். அழைத்து கொண்டு ஒரு பீர்ஹாலுக்குப் போனார். 3000 பேர் கூடியிருந்த பீர்ஹால் மதிப்புக்குரிய பழைய நண்பரும் புதிய எதிரியுமான கர் அங்கே பேசிக் கொண்டிருந்தார். எறும்பு நுழையக்கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தார்கள். அத்தனை பேர் கவனமும் ஆட்சியாளரின் சொற்பொழிவில்தான் இருந்தது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. சடாரென்று பக்கவாட்டுக் கதவை திறந்து கொண்டு ஹிட்லர் உள்ளே நுழைந்தார். அவருடன் நாஜிக் கட்சியின் மிகப்பெரிய புள்ளிகளும் ஹிட்லரின் வலக்கரம்போல் செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்களுமான ஹெர்மன் கோரிங், ஆல்ஃபிரட் ரோசன்பர்க், ருடால்ஃப் ஹெயில்ஸ், உல்ரிச் கிராஃப் ஆகிய 4 பேர். 5வது ஹிட்லரின் கையில்
ஒரு சிறு துப்பாக்கி. முன்னதாக அவர் தம்முடன் அணிவகுத்து வந்திருந்த வீரர்களுக்கு ஒரு கட்டளையிட்டிருந்தார். ஹாலை சுற்றி முற்றுகையிடுங்கள். இங்கிருந்து நான் சொல்லும் வரை ஒரு கொசுவும் வெளியேறிவிடக்கூடாது. கதவை திறந்து கொண்டு யார் வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு சுடலாம், தப்பில்லை. நேரம் அப்போது சரியாக இரவு 8:30. 5 அடி உயர புயல் உருண்டை போல் ஹாலுக்குள் நுழைந்த ஹிட்லர் யாரும் எதிர்பாராத விதமாக கட்டடத்தின் மேற்கூரையை நோக்கி ஒருமுறை சுட்டார். கூட்டம் அதிர்ந்தது. துள்ளி ஏறி மேடைக்குப் போனார் ஹிட்லர். துப்பாக்கியை வான்கரின் நெற்றிப்புட்டில் வைத்து அழுத்தினார். வாயடைத்துப் போனது கூட்டம். ஹிட்லர் பேசினார். யாரும் கலவரமடைய வேண்டாம். மாபெரும் மக்கள் புரட்சி வெடித்திருக்கிறது. ஜெர்மனி அரசாங்கமும் பவேரி அரசாங்கமும் கலைக்கப்படுகின்றன. இராணுவமும் காவல்துறையும் சுவஸ்திக் சின்னத்துடன் பெர்லினை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 வரிகள்தான் சொல்லிவிட்டு மேடையிலிருந்த அந்த 3 ஆட்சியாளர்களையும் துப்பாக்கி முனையில் ஒரு தனி அறைக்கு தள்ளி கொண்டு சென்றார். இதோ பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. புரட்சியை ஆதரித்து ஒத்துழைக்கத் தொடங்குங்கள். மறுத்தால் மரணம் மட்டுமே சாத்தியம். அம்மாதிரியான ஒரு நெருக்கடியில் கண்டிப்பாக அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் என்று ஹிட்லர் நினைத்தார். துப்பாக்கி முனையில் மறுத்து கொண்டிருக்க முடியுமா என்ன? ஆனால் வான்கர் எப்படியாவது தள்ளிப்போட நினைத்தார். கிடைக்கிற அவகாசத்தில் தப்பித்து ஓடவும் ஹிட்லர் பதட்டமடைந்தார். திரும்பத் திரும்ப வற்புறுத்தியும் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. இதோ பாருங்கள் ஹிட்லர், நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு வயது இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மக்கள் தலைவராவீர்கள். ஆனால் அவசரப்படுகிறீர்கள். இப்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறதென்றால், வெளியே கூட்டம் அச்சத்தில் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கியது. கதவு அடைக்கப்பட்டிருந்ததால் பலங்கொண்ட மட்டும் தட்டி கொண்டிருந்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்வதும் ஜன்னல்களை உடைக்க முயல்வதுமாக நிலவரம் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஹிட்லர் உடனடியாக வெளியேற வேண்டிய அவசியம் உண்டானது. சில தொலைபேசி அழைப்புகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். இங்கே அதிக நேரம் செலவிட்டுக் கொண்டிருக்க முடியாது. பெர்லின் புறப்பட நேரமாகிக் கொண்டிருக்கிறது. வழியெங்கும் மக்கள் காத்திருப்பார்கள். வெளியே தொண்டர்கள் காத்திருப்பார்கள். தவறவும் இங்கே தாமதமாகும் ஒவ்வொரு வினாடியும் விஷயம் வெளியேறி தாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படும் சூழ்நிலையும் உருவாகிவிடும். எனவே நம்பகமான சிலரை பார்த்துக்கொள்ளச் சொல்லிவிட்டு ஹிட்லர் 2 நிமிடங்களில் வருவதாக சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறினார். அதற்குள் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்து பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த பவேரியாவின் பிரதம மந்திரி வான் நில்லிங்கையும் அவரது அமைச்சரவை சாகக்களையும் ஹிட்லரின் ஆட்கள் சுற்றி வளைத்து கைது செய்திருந்தார்கள். அதையும் ஒரு பார்வையில் கவனித்தபடியே ஹிட்லர் வேகமாக தொலைபேசி இருக்கும் இடத்துக்குச் சென்றார். எடுத்து டயல் செய்து லைன் கிடைத்ததும் தீப்பொறி பறக்க கட்டளைகளை வீசினார். உடனே நடக்க வேண்டும். வெளியே காத்திருக்கும் வீரர்களை பிரித்து நகரெங்கும் அனுப்புங்கள். அத்தனை முக்கியமான கட்டடங்களும் கைப்பற்றப்பட்டாக வேண்டும். என்ன நடக்கிறதென்று யாரும் சுதாரித்துக் கொள்வதற்குள் எல்லாம் நடந்து முடிந்திருக்க வேண்டும். பவேரியா ஒரு தொடக்கம்தான். நமது புரட்சி பெர்லினை நோக்கி நகர வேண்டும். இதை யாரும் மறக்க வேண்டாம். சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் ஆட்சியாளர்களை சிறை வைத்திருந்த அறைக்கு வந்தபோது அவர்கள் சமரசத்துக்கு ஒப்புக்கொள்வதாகச் சொன்னார்கள். புரட்சிதானே, செய்து கொள்ளுங்கள், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஹிட்லருக்கு ஒரு கணம் நம்ப முடியவில்லை. ஆனாலும் எதிர்பார்த்தது அதனைத்தானே. எனவே கைகுலுக்கினார். அவர்கள் திரும்பவும் மேடைக்குச் செல்லவும் மக்கள் கூட்டத்தை அமைதிப்படுத்தவும் அனுமதித்தார். அந்த 3 இராணுவ ஆட்சியாளர்களும் பிரதம மந்திரியும் பிற அமைச்சர்களும் மேடைக்கு வந்தார்கள். மக்களே, அமைதி, அமைதி. ஒன்றும் ஆகிவிடவில்லை. எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. கூட்டம் தொடரும். இஷ்டமில்லை என்றால் இப்போது நீங்கள் வீட்டுக்குப் போகலாம். யாரும் தடுக்க மாட்டார்கள். கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் இவர்கள் எல்லோரும் நமது நண்பர்களே. கவலைப்படாமல் வெளியேறுங்கள். மக்கள் வெளியேறத் தொடங்கினார்கள். ஆனால் கலேபுரம் அடங்க இரவு 10:30 ஆகிவிட்டது. அதன் பிறகு கர்ரையும் பிற ஆட்சியாளர்களையும் ஹிட்லர் குழுவினர் விடுவித்து அனுப்பி வைத்தார்கள். ஆனால் யாருக்கு தூக்கம் வரும்? அதிகாரிகள் அத்தனை பேரும் குழப்பத்தில் சிக்கியிருந்தார்கள். என்ன நடக்கிறது? புரட்சியா? பிரதமர் மற்றும் இராணுவ ஆட்சியாளர்களின் ஒத்துழைப்புடனா? குழப்புகிறதே. இவர்கள் ஒத்துழைத்தால் அதன் பெயர் எப்படி புரட்சியாகும்? புரட்சி என்பதே இவர்களுக்கு எதிராகத்தானே? காவல்துறையினர் குழம்பினார்கள், இராணுவத்தினர் குழம்பினார்கள். யாருக்கு ஆதரவாக தாங்கள் இருக்க வேண்டும்? புரட்சி செய்யும் ஹிட்லருக்கா, ஆதரிப்பதாக சொல்லிவிட்ட ஆட்சியாளர்களுக்கா? ஆனால் ஹிட்லருக்கு எந்த குழப்பமும் இல்லை. இரவு முழுவதும் அவர் பேயாக பறந்து கொண்டிருந்தார். நகரம் முழுவதையும் வசப்படுத்துகிற முயற்சி. பல முக்கியமான அரசு அலுவலகங்களை நாஜி கட்சியினர் கைப்பற்றியிருந்தார்கள். அதிகாலை ஹிட்லர் மியூனிக்கின் நகராட்சி அலுவலகத்தை குறிவைத்துப் போனார். அங்கிருந்த ஊழியர்கள் அத்தனை பேரையும் பிடித்து ஓர் அறையில் அடைத்து காவல் போட்டார். அலுவலகம் அவரது கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இத்தனைக்கும் இடையில் பொதுமக்களில் யாரையும் தாக்காமல் இருக்கும்படியும் ஹிட்லர் தம் படையினருக்கு உத்தரவிட்டிருந்தார். கட்டுப்பட மறுத்தால் மிரட்டுங்கள், துப்பாக்கியை தூக்கி காட்டுங்கள், ஆனால் சுட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நள்ளிரவில் ஓர் உயிர் போய்விட்டது. யாரோ ஒரு அப்பாவி ஜீவன். ஹிட்லர் தலையில் அடித்து கொண்டார். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியாத, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். சில நிமிடங்கள் கவலைப்பட்டார். பிறகு சுதாரித்து கொண்டு அடுத்த கட்டத்தை குறிவைத்து போகத் தொடங்கிவிட்டார். மறுபுறம் ஹிட்லரின் சகா லுடன்டோஃப் பெர்லின் பயணம் நெருங்கிவிட்டது என்று வீரர்களுக்கு மீண்டும் நினைவூட்டினார். தோராயமாக 2000 வீரர்கள் அப்போது ஹிட்லருடன் இருந்தார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து பவரிய அரசின் இராணுவ அமைச்சகத்தை கைப்பற்றுவது அன்றைய பொழுதின் முதல் திட்டம். ஆகவே லுடன்டோஃப் அந்த வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் அது அத்தனை சுலபமாக இல்லை. இராணுவ அமைச்சகம் இருந்த அலுவலகத்தின் வாசலில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் துப்பாக்கிகளுடன் தயாராக இருந்தார்கள். நாஜிப்படை அங்கே வந்தபோது அறிவிப்பில்லாமல் அவர்கள் சுட ஆரம்பித்தார்கள். இருதரப்பிலும் மாற்றி மாற்றி சுட்டுக்கொண்டதில் பல தலைகள் சரிந்து போயின. நிலைமை கைமீறுகிறது என்று ஹிட்லருக்கு தோன்றியது. ஆனால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. அனைத்து இடங்களிலுமிருந்த தன்னுடைய வீரர்களை மிக உக்கிரமாக போராடும்படி அவர் உத்தரவிட்டார். இதற்கிடையே பவேரிய அரசு இராணுவத்தில் தனக்கு சாதகமான படைப்பிரிவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கலவரக்காரர்களை அடக்கும்படி ஆணையிட்டது. காவல்துறையிலும் அதே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக 10,000 காவலர்கள் குவிக்கப்பட்டார்கள். நகரம் முழுவதும் போலீஸ், இராணுவம், அசைந்தால் சுடுவேன், ஓடினால் கொல்வேன், நின்றால் கைது, நடந்தால் கொலை. உக்கிரம் என்றால் அப்படியொரு உக்கிரம். மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. செய்தி சரியான விதத்தில் அவர்களுக்கு விளக்கப்படவில்லை. பீர்ஹால் கூட்டத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து வெளியேறுவதற்காக ஆட்சியாளர்கள் ஹிட்லரை தாஜா செய்வது போல் பேசி தப்பித்து விட்டார்கள். வெளியே வந்ததும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். ஹிட்லருக்கு அது ஒரு சர்க்கிள் தான், சரியாக எடை போடாத சர்க்கிள். திடீரென்று ஒருவன் எப்படி அடியோடு மாறிவிட முடியும்? அவர் யோசிக்கத் தவறியிருந்தார். அதற்காக அவர் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. புரட்சியின் தோல்வி, ஹிட்லரின் கைது. பிப்ரவரி 26, 1924 அன்று விசாரணையெல்லாம் முடிந்து தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஹிட்லருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. அவரது சகாக்களில் லுடன்டோஃப் விஷயத்தில் மட்டும் அவருடைய முந்தைய இராணுவ சேவைகளை கருத்தில் கொண்டு விடுதலை செய்துவிட்டார்கள். மற்ற அனைவருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ஹிட்லர் இல்லாத நாஜிக் கட்சி அதன்பின் நலிவடையத் தொடங்கியது. ஹிட்லர் சிறைக்குள் மெயின்காம் எழுதத் தொடங்கினார்.